இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நண்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் நம்ம பிரசங்கத்தின் தலைப்பு வந்து எப்படி உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவரை ரட்சிக்கிறது. நமக்கு தெரியும், ஒரு நாள் பொழுது ஒரு நாளும் நம்ம ரட்சிக்க முடியாது, இயேசு கிறிஸ்து தான் ரட்சிக்கிறார். ஆனால் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் மாறுதல் நடக்குது. எப்படி பழைய வாழ்க்கையில் நம்ம இருந்த காரியம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை எடுத்து போட்டு புதிய ஒரு காரியத்தை கொண்டு வரார். அவர் ரத்தத்தால் நம்மளை கழுவி பரிசுத்தப்படுத்தி நம்ம இருக்கிற பிரச்சனைகளை அவர் சந்தித்து அதிலிருந்து அந்த பிரச்சனை விடுதலை கொடுத்து ஒரு புதிய வாழ்க்கைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளை கொண்டு வருகிறார். அப்போ அவர் இயேசு கிறிஸ்தோட நம்ம நடந்துட்டு இருக்கப்ப கூட நம்ம வாழ்க்கை மாறுது. அவர் தினந்தோறும் நம்ம வாழ்க்கைக்கு காரியத்தை செய்கின்றார். தினந்தோறும் நம்மளோடு வந்து காரியங்களை சொல்லி கொடுத்து நம்மளை மாத்திக்கின்றார். மகிமைக்கு மேல் மகிமையாக அவர் மாத்திக்கொண்டார். ஏன்னா அவர் தான் நம்ம முன்குறித்தார், அவர் நம்மளை அழைத்தார், அவர் நம்மளைய நீதிமானாக்குனார், அவர் தான் நம்மளை மகிமைப்படுத்துவார். இது அவரே எல்லாம் செய்கின்றார். அப்படி நம்ம இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம நடந்து கொண்டே இருக்கு நேரத்துல, சில நேரத்துல நம்ம என்ன நினைப்போம், நம்ம குடும்பத்தார் எப்படி, நம்ம ரட்சிக்கப்பட்டோம் எப்படி, நம்ம குடும்பத்தார் அப்படி நினைத்து கொண்டிருப்போம். சில பேர் கூட தாயும் தகப்பனும் நினைப்பாங்க, என்ன நம்ம பிள்ளைலாம் இப்படி இருக்கிறானே, சொன்ன பேச்சு கேட்காமபடி அவன் பாட்டுக்கு போய் சுத்திக்கிட்டு இருக்கானே, அவனோட பாவத்துல அவன் இருக்கிறானே எப்படின்னு சொல்லி சில பேர் இதெல்லாம் நினைத்து கொண்டு சில பேர் சொல்லுவாங்க, இதனால நம்ம என்ன செய்வோம், நம்ம உபவாசம் போட்டு ஜெபிப்போம் சொல்லிட்டு இரவு ஜெபம்லாம் ஜெபிப்பாங்க. ஒரு நாள் தனியாக ஒரு எத்தனையோ நேரங்கள் ஒதுக்கி அவங்க ஜெபிப்பாங்க, முழங்கால் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் செய்து எப்படியாவது மகன் இயேசு கிறிஸ்துவை அறிந்துடணும் சொல்லிட்டு கூட, இல்லை என் மக இயேசு கிறிஸ்துவோட அறிந்துடும் சொல்லிட்டு, இல்லை என் மனைவி இயேசு கிறிஸ்துவ அறிந்துடும் சொல்லிட்டு, இல்லை என் கணவன் இயேசு கிறிஸ்துவ அறிந்துடும் சொல்லிட்டு, இல்லை என் சொந்தக்காரங்கள் இயேசு கிறிஸ்துவ அறியணும் சொல்லிட்டு இப்படியாக பாரத்தை தூக்கி போட்டு செய்துகிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம பாக்குற இயேசு கிறிஸ்து என்ன சொல்கின்றார், சொல்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே என்னிடத்தில் வாங்கன்னு சொன்னார். அதனால சகோதரர்களே, பாரத்தை நீங்க சுமக்க தேவையில்லை. நம்மளுடைய பாரத்தை சுமக்க முடியாது. நம் பிரச்சனையே நம்மளால தீர்வு கர முடியாது. நம்ம எப்படி பிறரோட பாரத்தை எடுக்க முடியும், முடியாது. நம்ம சுமக்க முடியாது. நம்ம இயேசுடத்துல தான் போய் கொடுக்கணும். இயேசு தான் நமக்காக சுமந்தார். அப்போஸ்தல் பணி 16:31 நம்ம பார்ப்போம். இந்த இடத்துல என்ன நடக்குன்னா, அப்போஸ்தல் பவுலும் சைலஸும் அவங்க என்ன செய்றாங்க, ஆளுநர் அடிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து சாட்சியாக நடந்தாலும் கூட அடிக்கப்பட்டு சிறைச்சாலில் தூக்கிப்பட போடுறாங்க. அந்த சிறைச்சாலையில் அவங்க இருக்கப்ப கூட அவங்க இரவு நேரத்தில் அவங்க உட்காந்து துதிக்கிறாங்க, ஆண்டவரை துதிக்கிறாங்க. இரவு 12 அந்த மாதிரி நேரத்தில் அவங்க உட்காந்து துதித்து கொண்டு இருக்கப்ப என்ன நடக்குன்னா, திடீர்னு ஒரு நிலநடுக்கம் வந்து அங்கே சிறைச்சாலை இருக்கிற கதவுகள்லாம் திறக்கப்படுது. பாருங்க, இயேசு கிறிஸ்து கடனாளி அல்ல. இயேசு கிறிஸ்துவோட பிள்ளைங்களோடு யார் இருக்கிறாங்களோ அவங்கள ஆசிரிக்கப்படுவாங்க. அதனால அந்த சிறைச்சாலை திறந்துச்சு. ஏன்னா அவங்க வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, என்ன பவுலும் சைலோஸும் துதித்து கொண்டிருக்காங்க. அவங்க கேட்டுக்கொண்டு இருக்கப்ப கூட அந்த கதவுகளெல்லாம் திறக்கப்பட்டது, அவங்க இருக்கிற போட்டிருந்த சங்கிலெல்லாம் கழுந்து வந்துருச்சான். நம்ம இயேசு கிறிஸ்து கடனாளி அல்ல. யார் யார் உங்களுக்கு தேவனை தெரிந்த நமக்கு உதவி செய்யப்ப இயேசு கிறிஸ்து அவங்களை ஆசீர்வதிப்பார். அதனால நீங்க நினைச்சுக்க, என்ன அவரு எனக்கு ரொம்ப உதவி செஞ்சிட்டாரு, நான் என்ன செய்யறது அப்ப நினைக்காதீங்க. அவருக்கு தெரியும் எப்படி உங்களை உதவி செய்யற மக்களுக்கு ஆசீர்வாதம் செய்யறதுக்கு. ஏன்னா இந்த சிறைச்சாலை இருக்க மக்கள் அவங்களாம் வந்து விசுவாசி இல்ல, அவங்களை தேவன அறியாதவங்க. இந்த ஜெயில அந்த ஜெயில பார்த்து கொண்டு இருக்கிற மனுஷன் என்ன சொல்கின்றான், அவன் வந்து பாக்குறான் எல்லாம் திறக்கப்பட்டதுனால அவன் பயந்து போய் கத்தி எடுத்து அவனை குத்து போறான். அப்ப பவுல் அங்கிருந்து சத்தம் விட்டு சொல்கிறாரு ஜெயிலரை பத்தி, ஜெயிலர்கிட்ட உன்னை சேதப்படுத்திக்கா, உன்னை நீங்க தற்கொலை பண்ணாதன்னு சொல்கிறார். ஏன் அந்த ஜெயிலர் படி தற்கொலை பண்ண நினைச்சாருன்னா, ஏன்னா இந்த ரோமர் அதிகாரிகள் அவனை சும்மா விட மாட்டாங்க, அவங்க போட்டு துன்புறுத்திடுவாங்க. அதனால அவன் நினச்சிக்கிட்டா நான் சாவறது மேலுன்னு சொல்லிட்டு அப்போ பவுல் சொல்கிறார், ஏன்னா நீ ஒன்றும் செஞ்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன செய்றான், விளக்கு கொண்டு வந்துட்டு உள்ளுக்கு போய் பார்க்குறாங்க, எல்லாரும் அங்கே தான் இருக்கிறாங்க. பவுல் சொல்கிறார், நாங்களாம் எங்கேயும் போல, இங்கே தான் இருக்கிறோம்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே இருக்கிற எல்லா சிறைச்சாலை கைதிகள்லாம் பாருங்க, அவங்கெல்லாம் பவுலும் சைலஸும் துதிக்க இப்போ கேட்டிருக்காங்க. அவங்க நிச்சயம் தெரியும் இந்த மனுஷர்கள் தேவ மனுஷர்கள்னு சொல்லிட்டு. அப்போ இந்த ஜெயிலர், அதாவது அந்த சிறைச்சாலை பார்க்குற அந்த மனுஷன் போய் பவுலும் சைலஸும் பார்த்து, ஆண்டவர் மாதிரி நான் ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்கிறார். பாருங்க, அடிக்கப்பட்டது ஒரு நாளைக்கு முன்னால் நல்லா அடி வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு ஜெயிலில் போட்டு ஆண்டவர் மாதிரின்னு சொல்லி இந்த ஜெயிலர் போய் கூப்பிட்ற அந்த கைதியை, யார்? பவுலும் சைலஸும். அப்ப பாருங்க, பவுலும் சைலஸும் ரெண்டு பேரும் பரிசுத்த ஆவியா அவங்க நிறைந்து ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் சொல்கிறாங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, பின்பு நீனும் உன் குடும்பத்தாரும் ரட்சிக்கப்படுவீங்க. முத இயேசு கிறிஸ்துவை நம்பு, பின்பு நீனும் உன் குடும்பத்தாரும் ரட்சிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கின்றார். அப்ப என்ன செய்ய சொல்றாரு? நம்பு, நம்பு. சகோதரர்களே, நீங்க என்ன செய்ய வேண்டும்? நீங்க போட்டு 4 மணி நேரம் முழங்கால் போட்டு உங்க குடும்பத்துக்காக ஜெபித்தீர்னா ஜெபிக்கிறனால அவங்க ரட்சிக்கப்படுதில்லை? இல்ல உபவாசம் போட்டு இரவு முழுவதும் 40 நாள் உபவாசம் போட்டு ஜெபிக்கிறனால அவங்க ரட்சிக்கப்படுதில்லை? அதனால யாருக்கிட்ட உங்களோட இணைந்து இருக்கோ, நீங்க உங்களோட இருதயம், உங்க குடும்பத்துல உள்ள ஆளு. சில பேரு நினைப்பீங்க, என்னோட கணவன், அவனை தேவ என்னோட கணவர், அவர் வந்து அவர் இயேசு அறியல அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. மனைவி மார்களே, வேதம் எழுத என்ன எழுதியிருக்குன்னா, உங்களோட கணவன் மார்களை ரட்சிக்கிறதுக்கு நீங்க அவங்கள்ட்ட பிரச்சாரம் பண்ண தேவையில்லை. நீங்க தேவன் சொன்ன வார்த்தை, இயேசு கிறிஸ்து சொல்கிறார், சாந்தமும் மனம் அமைதியும் உள்ள ஆவி, அது இயேசு முன்னுக்கு அது விலமதிக்க முடியாதா இருக்குன்னு சொல்லி நீங்க வாயில ஒன்னும் சொல்லாதபடி கூட அந்த கணவன் மார்கள் உங்களோட குணத்தை, உங்களோட நடத்தை பார்த்து அவங்க ஒரு வார்த்தை சொல்லாதபடி அவங்க ரட்சிக்கப்படுவாங்கன்ட்டு இருக்கு. சில பேரு தன் குடும்பத்தின் காரியத்தை பார்க்காதபடி சபைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, இல்லை சனிக்கிழமை, வியாழக்கிழமை இப்படிதான் போய்கிட்டு குடும்பத்தின் காரியத்தை, கணவனுக்கு தேவையான காரியத்தை சந்திக்காதபடி கூட சில பேர் இருக்கிறாங்க. ஆண்டவர் மனைவிமார்களே, உங்களுக்கு கொடுத்த முத காரியம் உங்களுடைய உடன்படிக்கை, இயேசுவோட ரெண்டாவது உடன்படிக்கை உங்க கணவனோட. அதனால உங்க கணவனுக்கு செய்ய வேண்டிய பணிவடையை நீங்க முத செய்தாகணும். அப்படி உங்க பிள்ளைகள் தப்பி சில காரியத்து மத்தியில மாட்டிக்கொண்டு நிச்சயமாக உங்க இருதயம் நிச்சயமாக உடையும். நிச்சயம் யோசிப்பீங்க, எப்படி என் மகன் இப்படியாக போய்கிட்டு இருக்கானே, நீங்க என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் இயேசு சொல்கிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புங்க, நம்புங்கன்றாரு. அப்போது நீனும் உன் குடும்பத்தாரும் ரட்சிக்கப்படுவாய் என்று சொல்லி கூட இந்த காரியத்தை நீங்க என்ன செய்யணும்? உங்களுடைய இருதயத்தை ஏற்றுக்கொள்ள வைக்கணும். உங்க இருதயத்தை இயேசு கிறிஸ்து நாமத்தில் கட்டளிடணும். என் இருதயமே, என் சிந்தையே, இது இயேசு கிறிஸ்து தான், நான் இயேசு கிறிஸ்துவை நான் நம்புப்பேன், நானும் என் குடும்பத்தாரும் ரட்சிக்கப்படுவாருங்க. அது தேவனோட வார்த்தை, அது என் இறுதியும், அதை ஏற்றுக்கொள்ளு, அதை நம்புன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்தை நீ கட்டடுப்ப, அது நம்பும். பாருங்க சகோதர சகோதரி, அது மட்டும் இல்லை, இயேசு கிறிஸ்து அவருடைய மகிமை நம் உள்ளுக்கு கொடுத்திருக்கிறார், அவருடைய விசுவாசத்தை நம் உள்ளுக்கு வைத்திருக்கிறார். இந்த காரியத்திலாம் நீங்க உங்களுடைய இருதயத்துக்கும் சிந்திக்கும், அதை ஏற்றுக்கொள்ள நீங்க கட்டளிட வேண்டும். சனத்தை இந்த நினைப்பீங்க, நான் இந்த வசனத்தை எத்தனையோ தடவை கேட்டிருக்கேனே, ஆனா உங்களோட சிந்தை அளவில் தான் இதை நீங்க அறிந்திருப்பீங்க. உங்கள் இருதயம் இன்னும் அதை நம்பவில்லை. அப்ப என்ன செய்ய வேண்டும்? அதனாலதான் இயேசு கிறிஸ்து அந்த கெத்செமனி தோட்டத்துல பட்ட பாடுகளை கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்க சகோதர சகோதரிகளே. இந்த வல்லமை நமக்கு சாதாரணமாக வரவில்லை. பழைய ஏற்பாடுல இந்த வல்லமை இல்லை, புதிய ஏற்பாடுல தான் இந்த இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தாலையும் அவரோட பாடுகள் மூலியமாக அந்த வல்லமை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வல்லமை நம் இருதயத்தையும் சிந்தியும் மேற்கொள்றதுக்கு, இந்த காரியங்கள் எல்லாத்தையும் மேற்கொள்றதுக்கு, நம் இருதயம் இயேசுவோட வார்த்தைக்கு புறம்பாக சொல்லப்ப எப்படி நம்மளுடைய இருதயத்தையும் நம் சிந்தையத்தையும் இயேசு கிறிஸ்துவோட வார்த்தைக்கு கீழ்படுத்துறது, அந்த வல்லமை அவரோட ரத்தத்தால் வந்தது. அதை நீங்க பயன்படுத்துங்க, அதை நீங்க கற்றெடுப்ப, அது நம்பும். அதனால இப்ப நீங்க என்ன சொல்லுங்க? இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கப்ப, நம்பப்ப, நானும் என் குடும்பத்தாரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லிட்டு அதை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. நேத்துள்ள வசனத்தை கூட நீங்க பார்க்கப்ப, அப்படி உங்க கண்கள் ஒன்றாக இருந்தா, ஒரே காரியத்தை ஒன்னு நோக்கி பார்க்கப்ப, இது தேவனுடைய வசனம், இதுதான் தேவனுடைய வசனம் சொல்லுது, இதை நான் பார்ப்பேன், இதை நான் பார்ப்பேன், இதுதான் ஆண்டவரோட வார்த்தை சொல்லுது. மனிதன் எதவென்மா சொல்லிட்டான், என் இருதயம் என்னென்னவோ பேசட்டும். பாருங்க, நமக்கு முத எதிராளி வெளியில் உள்ள ஆளுதான் இல்லை, நம் முத எதிராளி நம்மளுடைய இருதயமும் நம் சிந்தையும். அதனால்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நம் இருதயம் மகா கேடு உள்ளது, திருக்க உள்ளதும் என்று சொன்னார். ஏன்னா அதுதான் நம்மளை முத ஏமாத்த பார்க்குது. ஏன் அது ஏமாத்த பார்க்குதுன்னா, அது இத்தனை காலமாக உலகத்தில் வாழ்ந்ததுனால. அதுக்கு அங்கிட்டு தான் பிசாசு வருகிறான், ஏன்னா பாவம் பிறந்தோன்னு தான் பிசாசு வருகின்றான். அப்போ எங்கே முத தோங்குதுன்னா, உங்களுடைய இருதயத்தில். அதனால உங்களுடைய இருதயத்தை இப்ப தேவனுடைய வார்த்தையை நம்ப வைக்க வேண்டும். உங்களோட கண்கள் ஒன்னாக இருக்க வேண்டும். உங்க கண்கள் தேவனுடைய வார்த்தையை பார்த்து இதுதான் தேவனுடைய வார்த்தை, இயேசு கிறிஸ்து நாமத்தில் என் இருதயமே என் சிந்தையை இதை நம்பு நம்புன்னு சொல்லி நீங்க திரும்ப திரும்ப அதுக்கு கட்டளடுப்ப, அதை நம்ப தவிர வேற ஒரு வழி இல்லை அதுக்கு. ஏன்னா இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை அது இருப்புற கருக்குள்ள பட்டயம், எங்க ஆவியும் ஆத்மாவும் இணங்குதோ அங்க போய் ஊற அறுக்கும் என்று சொல்லியிருக்கு. அந்த இடத்துல போய் அது செய்யும் அதோட வேலையை. அதனால தேவனோட வார்த்தை நீங்க சொல்ல வேண்டியதுதான். எப்படி ஒரு விவசாயி விதையை நட்டித்து அதை குறித்து எப்படி வளருதுன்னு சொல்லி அவன் பார்க்காதபடி இருக்கப்ப அவன் அது வளர்ந்து வர்றது போல், இந்த வார்த்தையானது உங்களுடைய இருதயத்துல போய் அது வளர்ந்து வரும். ஆவிக்குரிய உலகத்திலிருந்து அவர் சொன்ன வாக்கு தத்துவத்தின் ஆசீர்வாதம் அப்படியே உங்களோட இடத்துல வரும். இது ரகசியம் சகோதர சகோதரி. இன்னைக்கு நிறைய பேர் கேட்கறாங்க, ஆமா கேட்கறாங்க, ஆனா இந்த காதல பூந்து அந்த காதல வெளியாகுது. அது உங்களுடைய இருதயத்துள்ளுக்கு போய் தங்கவல்ல. ஆனா இயேசு கிறிஸ்து நாமத்தில் அது இருதயத்தை தங்க வைக்க முடியும். இந்த காரியத்தை பிறட்டு நீங்க பங்கு கொள்ளுங்க. அந்த எப்படி பவுல் சொன்னது போல், சைலா சொன்னது போல், பவுலும் சைலா சீலாவும் சொல்கிறாங்க, முதல் நீ கர்த்தரான இயேசு விசுவாசி, பின்பு நீனும் உன் குடும்பத்தாரும் ரட்சிக்கப்படுவீங்க. அந்த வார்த்தையை என்ன சொல்கிறார், நம்பு. அவருக்கு செய்ய தெரியும் எப்படி செய்யறதுன்னு சொல்லி கூட, அதுக்கு தடங்கள் நம்மளுடைய இருதயமும் செந்தியுமாக தான் இருக்குது சகோதர சகோதரி. இதை நீங்கள் பேசி பங்கு கொள்ளுங்க. நிறைய பேர் அவங்களோட குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளையும் ரட்சிக்கப்படலை, கணவன் ரட்சிக்கப்படலை, மனைவி ரட்சிக்கப்படலை, சொந்தக்காரங்க ரட்சிக்கப்படலன்னு சொல்லிட்டு கவலையில் இருப்பாங்க. கவலையில் இருக்காதீங்க, கவலை தேவனோடது அல்ல. இயேசு கிறிஸ்து மேலும் உங்கள் நம்பிக்கை வைங்க, கர்த்தர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.